தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டுடைய கல்வாரி பலியை நாம் இணைந்து கொண்டாடும் இந்த நாளில் இறைவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு பயணித்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கடந்து போன மார்ச் மாதம் பல்வேறு இறை அனுபவங்களோடு இறைவன் நம்மோடு பயணித்து இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம், இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவங்கள் பல இருந்தாலும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஃபூல்ஸ் டே, முட்டாள்கள் தினம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கான வரலாறு என்ன அப்படின்றத நான் மறையூரில் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏப்ரல் மாதம் அப்படின்னாவே இட் இஸ் ஓப்பனிங் மந்த் அப்படின்வாங்க. நிறைய தொழில் தொடங்குவவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை வந்து ஒரு ஆசீர்வாதமாக நினச்சி அந்த நாட்களில் செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு மீட்பின் மாதம் அப்படின்னு இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு செய்தி நமக்கு வரப்போகிறது. இது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியின் மாதமாக கூட நாம் பார்க்கலாம். யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் டேஸ் வரும், அந்த ஸ்ப்ரிங் அப்படின்றடைய ஒரு தொடக்கத்தை இந்த நாட்களில் அவங்க பார்ப்பாங்க. ஒரு அழகான, ஒரு செழுமையான ஒரு காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இடமாய் எல்லாருக்கும் பார்க்கப்படுகிற அந்த நல்ல நாளில் நாம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பிறந்திருக்கிற இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதம் எங்களுக்கு நல்ல இறை அனுபவங்களையும் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்கான ஒரு அடித்தளமாக இந்த காலம் எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டுவது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நம்ம எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா, இது உம்முடைய திருவுளமா? இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப நாம் வாழ்வதற்கு, நாம் இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு அன்னைமரியாவுடைய மனநிலை தான் எப்போவுமே நமக்கு முன்மாதிரி. ஆகட்டும் என்று சொன்னவர் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி ஆகட்டும் என்று தான் சொன்னார். இந்த நாட்களில், இந்த புதிய மாதத்தில் நமக்கு இறைவன் கொடுக்க போகிற அனுபவங்கள் எல்லாத்துலேயுமே இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொண்டு, எச்சூழ்நிலையிலும் கடவுளுடைய உண்மை முகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டு வாழ, இறைவா உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்றத எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாள் ஜெபமாக நமக்கு இருக்கட்டும். ஆண்டவர் அருளோடு நம்மை வழி நடத்தட்டும். கண்களை மூடி, என் சித்தமல்ல ஆண்டவரே உம் சித்தமே எல்லாம் என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம்.
என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உன்னாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். அடிமை நானே ஆண்டவன் நீயே நாதா, அடிமை நானே ஆண்டவன் நீயே நாதா. அலை வந்து மோதியும் அசையாமல் செல்லுவேன் நாதா, அலை வந்து மோதியும் அசையாமல் செல்லுவேன் நாதா.
சித்தமல்ல
சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
காலையில் தோன்றினான் மாலையில் மறைவேன் நாதா,
காலையில் தோன்றினான் மாலையில் மறைவேன் நாதா.
பலவீனன் நானே பலவானே நாதா,
பலவீனன் நானே பலவானே சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல எல்லாமே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே தந்துள்ளே, அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றோடு மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம், இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 மற்றும் 12 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கவனித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லி கொண்டார்கள், நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்திருக்கிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள், அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது, அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையிலென்று வேறுபட்டது, அவருடைய வழிமுறைகள் மாறுபட்டவை, இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள், தூய்மையற்ற பொருட்களிலின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளின்று விலகி செல்கிறார்கள், நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள், கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள், அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழ்வும் என ஆய்ந்தறிவோம், நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார், அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம், இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள், இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள், அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது, அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என நம்பவில்லை, மாசற்றவருக்கு பரிசு கிடைக்கும் என உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகினில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறியப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் போகும் எவரும் தண்டனை அடையா. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-2, மேலும் 10-25 தொடங்கி 30 வரையுள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும், இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும், ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு ஒரு புதிய மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவரோடு இருந்து அவர் தருகிற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு அவர் உயிர்ப்பை கொண்டாட ஆண்டவர் நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை தந்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் மனசில் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நிறைய ஏப்ரல் ஃபூல் அப்படின்லாம் சொல்லி ஃபூல் பண்ணுவாங்க அடுத்தவங்களை. அது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். சின்ன வயசுலாம் பார்க்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற போதெல்லாம் இந்த இங்கு பேனாக வச்சுருப்போம். இப்போ தான் இங்கு பேனாக இருக்கான்னு தெரில. இந்த இங்கு பேனை வச்சு சட்டையில் அடிச்சு விட்றது, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது, முட்டையெல்லாம் கலந்து அடிப்பாங்க இன்றைக்கி. அது வந்து இட்ஸ் ஜாலி. அந்த நாட்கள்லாம் கடந்து போன நாட்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஏப்ரல் ஃபூல் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது பார்த்துக்கோங்க. என்னென்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டை வந்து இஸ்லாமியர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 800 வருஷமாக அவங்க ஆட்சி நடந்துச்சு. ஸ்பெயின் பகுதிகளில் அவங்க தான் ஆட்சி 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சுல்தான் அபு அப்துல்லா அப்படின்னு சொல்லுகிறவன் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருக்கிற பொழுது அவனுடைய படை சரிவை சந்திக்கிறது. ஸ்பெயின் பைய அந்த இஸ்லாமிய அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு தனி அரசாக உருவாகிறார்கள். அந்த முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் நடக்கையில் சண்டை தான், அந்த ஃப்ரிக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஸ்பானியர்கள் தலை தூக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்போது இவங்க பெரிய ஆளானதுக்கப்புறம் சுல்தானியர்களுக்கு அவர்கள் கட்டளை கொடுக்குறாங்க, பாருங்கள் நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு கிளம்பி நீங்கள் எல்லோரும் ஆஃப்ரிக்கா பக்கம் போயிருங்க, அதற்கான ஒரு வாகனம் உங்களுக்காக கப்பல் தயாராக இருக்கிறது, அந்த கப்பலில் போய் எல்லோரும் ஏறுங்க, உங்களை அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் எல்லாரும் படைபலத்தோடு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு போயிடலாம், இனிமேல் ஸ்பெயினில் இருக்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த போய் அந்த கப்பலில் ஏறுற பொழுது அந்த கப்பலை வந்து அப்படியே கொளுத்தி விட்டாங்க. அதனால் அந்த நாளை வந்து அந்த இஸ்லாமியர்கள்லாம் ஃபூல் ஆக்கிட்டோம், நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏப்ரல் ஃபூல் அப்படின்றத ஏப்ரல் 1 சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு நடந்தது ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குறிப்பாகவே இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டு இந்த இறைவார்த்தையை நாம் இந்த நாளில் கொஞ்சம் கடவுளுடைய அருளோடு சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இறைவார்த்தையை முதல் பகுதியாக எடுக்கிறேன். சாலமோனின் ஞான நூல் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 21வது இறைவார்த்தை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி தான். சாலமோன் 2:21, அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்களுடைய தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவும் இல்லை, மாசற்றவருக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்து உணரவும் இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தை எடுக்கலாம்னு பார்க்குறேன். கண்ணிருந்தும் குருடர்களாய், கண்ணிருந்தும் குருடர்களாய். மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றவர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவும் இல்லை, மாசற்றவருக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்து உணரவும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, இறைப்பற்றில்லாதவர்களுக்கும் இறைப்பற்று உடையவர்களுக்கும் இடையேயான ஒரு போராட்ட பார்வை. இறைப்பற்றில்லாதவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நீதிமான்களாக இருக்கக்கூடிய நம்ம பதுக்கி கொன்றுவோம், அவர்கள் எல்லாருமே இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தொலை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அத்துணை பேரையும் கொன்று போடுவோம், காரணம் அவர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுகிறார்கள். அப்போ அவங்க கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா, அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அப்போ நாம் யாரு? நாமளாம் சாத்தானுக்கு சொந்தமானவர்களா? அவர்கள் இந்த பூமியில் வாழவே கூடாது அப்படின்னு இறைப்பற்றில்லாதவர்கள் நினைப்பதாக சாலமோன் அந்த ஞான நூலில் சொல்கிறார். பிற்பகுதியை பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகளை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். வழிமுறைகளில் மாறுபட்டவை, இழிந்தோரென நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். அவங்க நல்லா இருக்கிறதுனால நம்மளை இழிந்தவர்கள், நாம் வந்து தரமில்லாத மக்கள் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க. அதனால் அவர்கள் சொல்கிறது உண்மை என்று சொன்னால், கடவுள் அவருடைய தந்தை என்று சொன்னால், நாம் என்ன செய்வோம்? அவர்களுடைய செயல்பாடுகளை ஆய்ந்து அறிவோம், அவர்களுக்கு நாம் பல்வேறு தொல்லைகளை கொடுப்போம், அவருடைய பொறுமையை சோதிப்போம், வசைமொழி கூறுவோம், துன்புறுத்துவோம், இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்களுடைய கடவுள் அவர்களை காப்பாற்றுவார்களா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறைப்பற்றில்லாதவர்கள் இறைப்பற்று கொண்டு கடவுளுக்கு பயந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களை சோதித்து பார்த்து, இந்த சோதனைக்கு மத்தியில் கடவுள் அவர்களை காப்பாற்றுகிறாரா என்று கடவுளுக்கும் சோதனை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இறைப்பற்றில்லாதவர்கள் செயல்படுகிறார்கள். எப்படி இறைப்பற்றுள்ளவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை காத்து கொண்டார்கள் அப்படின்றத இந்த முதல் வாசகமாக வாசிக்கப்பட்ட சாலமோனின் ஞான நூல் நமக்கு சொல்லுகிறது. அதன் பின்பகுதியாகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. இறைப்பற்றில்லாதவர் இவ்வாறு எண்ணி, எப்படின்னா எண்ணி, இவர்கள் நம்ம சோதிச்சு பார்ப்போம், கடவுள் வர்றாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இறைப்பற்று இல்லாதவர் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள், அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆகிவிட்டது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, 2000 ஆண்டுகால கத்தோலிக்க வரலாற்றில் நீதிமான்கள் எல்லோருமே சந்திக்கக்கூடிய சவால்கள் இதுதான். அவர்கள் நிராகரிப்புகளை சந்திப்பார்கள், அவர்கள் வசதியற்ற தன்மையை சந்திப்பார்கள், வசை மொழிகளை சந்திப்பார்கள், இலக்காரமான பேச்சுகளை சந்திப்பார்கள். இவை எல்லாம் சந்தித்த போதும் கூட நீதிமான்களின் பக்கம் ஆண்டவர் இருப்பார், இருக்கிறார், இருக்க போகிறார். அவர்கள் பக்கம் முக்காலமும் இறைவன் இருப்பார் என்பதை இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நீதிமான்களுடைய கஷ்டங்கள், அவருடைய துன்பங்கள்லாம் எதன் பொருட்டு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், கடவுளின் திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக. கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட திட்டங்கள் என்று சொன்னால், கடவுளுடைய மறைவான திட்டங்களை, கடவுளுடைய மறைவான திட்டங்களை கண்டுகொள்ள இறைவன் பொருட்டு எத்தகைய இன்னல்களையும் தாங்கக்கூடியவர்களாக இந்த நீதிமான்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சாலமோன் சொல்கிறார். அந்த நீதிமான்களைத்தான் இந்த இறைப்பற்றில்லாதவர்கள் சோதிக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சோதனை எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டும். புனித லாரன்ஸ் இறைவனுக்கு மீது பற்றுக்கொண்டு இறைவனுடைய சாயலாக இருக்கிற ஏழை எளிய மக்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து அவர்களுக்கு திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய அரசன் அவரை கொடுமையாக துன்புறுத்துகிறான். எண்ணெய் சட்டியிலே, பெரிய ஒரு கல் சட்டியிலே போட்டு அவரை வேக வைக்கிறான். அப்பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய ஒரு பகுதி வந்திருக்கிறது, மறுபகுதி வெந்து விட்டதா என்று நீர் பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். அதுதான் நீதிமானுடைய ஒரு தன்மை. கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியமும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். ஏழைகள் சார்பாக நிற்பேன் என்று அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவர் நீதிமானாய் தென்படுகிறார். செபஸ்தியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்காக அவர் கொடுத்த உயிர் மூச்சு, அருளானந்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், சவேரியார் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா இன்னல்களையும் இந்த நீதிமான்கள் தாங்குவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய மகிமையை கண்டுகொள்வதற்கு. அந்த பகுதி சொல்கிறது, ஆண்டவருடைய மறைவான திட்டங்களை அறிந்து கொண்டார்கள், தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பினார்கள். யாரு? நீதிமான்கள். நான் தூய வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னால் எனக்கு கைமாறு உண்டு. இந்த உலகத்தில் தான் அந்த கைமாறு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மறு உலக கைமாறு உண்டு என்பதை இந்த நீதிமான்கள் நம்பினார்கள். மாசற்றவருக்கு பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் உய்த்து உணர்ந்தார்கள். மாசற்ற வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு கட்டாயம் விண்ணக பேரின்ப வாழ்க்கை உண்டு, விண்ணக பேரின்ப வாழ்க்கை உண்டு. நாம் செய்கிற தவ முயற்சிகள், நாம் மேற்கொள்கிற பக்தி காரியங்கள், நாம் செய்கிற ஈகை நிறைந்த செயல்பாடுகள், இவை எல்லாவற்றுக்கும் அன்பு பிள்ளைகளே கட்டாயம் கைமாறு உண்டு. அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. ஆனால் நாம் எதிர்பார்க்கறது போல் அந்த டான்ஜிபிள் கைமாறு என்பது நமக்கு உடனே கிடைக்குமா அப்படின்றது இல்லை. அதுதான் கடவுளுடைய மறைவான திட்டம். அவர் எப்போது தருவார் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய உள்ளுணர்வை உணர்ந்து அவரோடு ஆன்மீகத்தில் ஆழத்தை காண்பவர்களுக்குத்தான் அந்த திட்டமானது தெளிவாய் வெளிப்படும் என்பதை இந்த நாளுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைப்பற்றில்லாத மக்களுக்கு மத்தியில்தான் கிடந்து ஒரு நீதிமானாய் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார், அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார். இன்றைக்கு நான் சொன்ன எல்லாமே இயேசு ஆண்டவருக்கு அப்படியே பொருந்தக்கூடியதாக தான் இருக்கிறது. அவர் நடத்தை எண்ணங்களை அவர் கண்டித்தார், இயேசு ஆண்டவர் கண்டித்தார். அவருடைய துயர் நிறைந்த வாழ்க்கையை சொல்லி காமித்தார், இயேசு ஆண்டவரும் சொல்லி காமித்தார். அப்படியே டிப்பிக்கலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த உணர்வோடு நீங்கள் அப்படியே முதல் வாசகத்திலிருந்து இரண்டாவது வாசகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கும் கூட இயேசு ஆண்டவர் ஒரு விழா கொண்டாடுவதற்காக போகிறார். இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யோசிச்சு பாருங்களேன், எங்கு போனாலும் இயேசுவுக்கு இருக்கிற அந்த தொந்தரவு, அவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து செய்கிற திட்டம், அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையிலான மீட்புக்கு இயேசு தருகிற மாற்றுச் செய்தி, இவை எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதனால் கடவுளுடைய நிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக இயேசுவை சித்தரித்து அவரை கொள்வதற்கு தேடக்கூடிய நிலையில்தான் இயேசு ஆண்டவர் நடமாட பயப்படுகிறார். அவர் படைத்த உலகு, இந்த உலகமே அவருக்கு சொந்தம், அவர் படைத்த மனிதன் அவர்களுக்கே படைப்படக்கூடிய நிலைக்கு தன்னை மனிதத்தில் ஆழ்த்தி கொண்டார். அப்படின்னா பாருங்க, படைத்தவரே படைப்பை கண்டு அஞ்சுகிறார். இது நடக்குமா? படைத்தவரே படைப்பை கண்டு அஞ்சக்கூடியவராக இருக்கிறார். இதுவும் கடவுளுடைய திட்டம், இது கடவுளுடைய மறைவான திட்டம் என்பது இயேசு ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. யூதர்களுடைய கூடார திருவிழா அண்மையில் இருந்தது. பிரியமான பிள்ளைகளை, அடிக்கடி இந்த வாசனை, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க, கூடார திருவிழா அப்படின்னா என்ன, கூடார திருவிழானா என்ன? ஒவ்வொரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பாஸ்கா விழா, அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போல் பெந்தகோஸ்து விழா சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு விழாவாக இருக்கிறது. இந்த கூடார திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வரலாற்று பின்னணியோடு நீங்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடாரா திருவிழா அப்படின்றது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசியில் அல்லது அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இன்னைக்கு வர யூதர்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா அறுவடை திருவிழாக கொண்டாடுறாங்க. நமக்கு எப்படி ஜனவரி மாதம் நம்ம நெற்களை எல்லாம் நிலத்தில் விளைவித்து கஷ்டப்பட்டு விளைஞ்ச காரியங்கள் கடவுள் கொடுத்த காணிக்கை என்று நாம் இறைவனுக்கே அர்ப்பணித்து நாம் கொண்டாடுகிற பொங்கலை போல, அன்றைக்கு அவர்கள் அந்த அறுவடை திருவிழாவாக அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் அல்லது செப்டம்பர் கடைசியில் இந்த கூடார விழாவை கொண்டாடுவார்கள். இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்வாங்கன்னா, மக்கள் பாலை நிலத்தில் போய் ஒரு கூடாரத்தை அமைச்சு, பெருசாக அமைச்சு என்ன செய்வாங்கன்னா, அங்கே வந்து 7 நாட்கள் இந்த விழாவை அவர்கள் கொண்டாடுவது வழக்கம். இந்த எப்படி இந்த விழாவை கூடாரத்தில் கொண்டாடுவாங்க, ஆனால் இயேசு கொண்டாடின விழா, அதனால் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத. நீங்கள் விளக்கமாக விழாவாரியாக தெரிஞ்சுக்கிறேன்னா லேவியர் புத்தகம் 23:33-40 இருக்கிற அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்போ இந்த கூடார திருவிழாவில் 2 முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கும். இப்போ நாங்கள் சார்ந்திருக்கிற எங்கள் பகுதி என்னது, இப்போ சிவகங்கை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் திருவிழா கொண்டாடுவாங்க, அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா, அந்த பூத்திருவிழாவில் அழகர் ஆற்றுல இறங்குறது முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இந்துக்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காமநாயக்கம்பட்டியிலலாம் வந்து திருவிழா கொண்டாடுவாங்க, அதில் வந்து இந்த பாதம் பண்ணிடுறது, குட்டிக்கரணம் போட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சடங்கு அந்த இடத்துல இருக்கும். நான் டீக்கனா வந்து காரங்காடு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தேன். திருவிழா எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. அந்த ஊர் திருவிழாவில் ஒரு சிறப்பு அம்சமாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சப்பரம் ஊரை சுற்றிட்டு வந்து சப்பரம் கோயில் வாசலில் வந்து நிற்கும், பாதம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்பரத்துக்கு கீழே ஊரோட ஒருத்தலாம் இப்படி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய சடங்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடங்கும். வர்றவங்க போகிறவங்க விருந்தாளியை வந்தவங்க எல்லாரும் சப்பரத்துக்கு கீழே மேலே செங்கோல் மாதா இருப்பாங்க, கீழே அப்படி நடந்து போவாங்க அந்த சடங்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கூடார திருவிழாவில் முக்கியமான சடங்கு 2 இருக்குது. அந்த 2 சடங்கு என்ன, நான் திருப்பி சொல்கிறேன், இது நான் ஏன் ஃபாதர் எங்களுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஜீசஸ் இயேசு ஆண்டவர் கொண்டாடிய விழாக்கள். அப்போ என்ன செய்வாங்கன்னா, தண்ணீர் சடங்கு அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கும். அதில் என்ன செய்வாங்க, திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாளும் காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குளத்து தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, சிலோவாம் குளம், அதுலேருந்து சுனை நீர் ஒன்று வரும், கீஹோன் அப்படின்ற ஒரு சுனை நீர் வரும். அங்கே போய் என்ன செய்வார்னா, குரு வந்து ஒரு பொற்பானை, ஒரு தங்க பானையில் அந்த இடத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்க. மக்கள் எல்லாரும் அவரோடு பவனியாக வருவாங்க. பவனியாக வருகிற பொழுது கையில் வந்து பேரிச்ச இலைகளையும் அலறி மரத்து இலைகளையும் கையில் வச்சுக்குவாங்க. இன்னொரு கையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை அவர்கள் கையில் சுமந்து கொண்டு பவனியாக வருவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு லேவியர் புத்தகம் 23:4 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதே போல் ஏசையா புத்தகத்திலும் 12 இந்த செய்தியை பற்றி ஒரு சின்ன சின்ன பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க இப்படி பவனியாக வருகிற பொழுது இப்படி பவனியா வருகிற பொழுது என்ன செய்வாங்கன்னா திருப்பாடல்களையும் புகழ்ச்சி பாடல்களையும் பாடுவார்களாம். எந்த திருப்பாடல் பாடுவாங்க? 113-118 வரை இருக்கிற அந்த திருப்பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள். தண்ணீரோடு வாயில் வழியாக வந்து ஆலயத்திற்குள் நுழைஞ்சு பீடத்தை பவனியாக வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். அப்படி இப்படி பாய்ந்தோடுகிற அந்த தண்ணீரை பார்த்துத்தான் இப்படி வந்து இந்த கூடார திருவிழாவில் வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அங்கேருந்து குரு பவனியாக கொண்டு வர தண்ணியை, பொற்பானையில் கொண்டு வர தண்ணியை, இரு கைகளிலும் ஒரு எலுமிச்சம்பழம் இந்த பக்கம் அலறி இலைகளை கொண்டு பவனியாக திருப்பாடல் பாடி வந்து ஊற்றுகிற தண்ணீரை பார்த்து தான் இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த இடத்துல அந்த டைலாக் சொன்னதாக, வசனம் சொல்லப்பட்டதாக விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் இதை பருகட்டும் அப்படின்னு சொன்னாராம். என்னிடம் தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடம் வர, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இங்கு பருகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையுடைய வெயிட்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த நிகழ்வை தெரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த குரு கொண்டு வருகிற அந்த பொற்பானையில் இருக்கிற தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி வழிந்தோடுகிற பொழுது அதை அள்ளி குடிக்கும் போது நமக்கு வாழ்க்கை கிடைக்கும், அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அருள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சடங்கை செய்கிறாங்க இல்லையா? அந்த சடங்கு நடைபெறுகிற இடத்துல தான் ஆண்டவர் போய் சொல்கிறார், யாரேனும் நீங்கள் தாகமாக இருந்தால் என்னிட வாங்க, என்னிட நம்பிக்கை கொள்கிறவர் இந்த தண்ணீரை பருகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக சொல்லுகிறார். ரெண்டு காரியத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிகாஸ் அன்னைக்கு பாருங்களேன், அந்த பொற்பானையில் அவர்கள் அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிற பொழுது அதை கொண்டு வந்து ஒரு பாடலோடு கொண்டு வந்து செய்கிறாங்க பார்த்துக்கோங்களேன். அது சாதாரண தண்ணீரை கொண்டு வருகிற பொழுது அந்த மக்கள் அவ்வளோ தூரம் பக்தியாக திருப்பாடல்கள்லாம் பாடினாங்களாம். இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை வாழ்க்கையினுடைய மாதிரியாக கொண்டிருக்கிற ஒரு சில புனிதர்களை சுமந்து கொண்டு தான் நான் பவனியாக நாம் செல்லுகிறோம். அந்த பவனியில் நடக்கிற கூத்தெல்லாம் ஊரில் பார்த்தா வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு, நம்மளே சொல்லி நம்மளையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பவனின்ற பேரில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட ஆடம்பர காட்சிகள் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா இந்த பவனியில் தான் நடக்குது. இந்த பவனியாக வந்து சப்பரம் சொல்கிறாங்களே, அந்த சப்பரம் தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் நின்று ஒவ்வொரு வீட்டுக்காரனுடைய வசதியை காமிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த ஆடம்பர பவனிகளாக இன்றைக்கி மாற்றுறாங்க. வான வேடிக்கை போடுறாங்க, வண்ண பூச்சி அந்த பொடியெல்லாம் தூவுறாங்க, ரிப்பெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடுறாங்க, தாரத பொட்டையோடு போகிறாங்க. இதெல்லாம் பவனிக்கான அழக அல்ல. அன்னைக்கு பாருங்களேன், அந்த மக்கள் குரு தன்னுடைய கைகளில் இந்த பொற்குடத்தில் தண்ணீரை சுமந்து வந்த பொழுது அவரெல்லாம் திருப்பாடல் பாடியிருக்காங்க. 113-118 வரை இருக்கிற அந்த திருப்பாடல்களை பாடிக்கொண்டே வந்தார்களாம். இது தண்ணீர் சடங்கு, சரிங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். இப்போ ரெண்டாவது ஒரு சடங்கு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு இந்த கூடார திருவிழாவில். அது என்ன அப்படின்னா ஒளி சடங்கு அப்படின்னு ஒரு சடங்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, இந்த திருவிழாவும் போது கோயிலில் வந்து பெண்கள் முற்றம் ஒன்று இருக்கு இல்லையா? எருசலேம் ஆலயம் என்பது இன்னைக்கு இருக்கிற கோயில் அமைப்பு அல்ல. அங்கே வந்து படிநிலையாக மக்கள் அமர்ந்து ஜபிப்பதற்கு ஏற்றார் போல இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். பெண்கள் தான் கடைசியில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. திருத்துவிகம் எங்கோ இருக்கும், பெண்கள் இங்கே இருப்பாங்க. அந்த பெண்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்துல 4 பெரிய தூண் வச்சுருப்பாங்க. அந்த தூண் மேலே அந்த விளக்கு தண்டு அப்படின்னு வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுவாங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மூத்த குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அணியக்கூடிய அந்த கச்சையிலிருந்து 1000 திரிக்கலை அப்படி திரித்து திருச்சி எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே வச்சு ஒளியேற்றுவார்கள். அந்த ஒளியை பார்க்கிற பொழுது எருசலேம் நகரத்தின் ஒரு பகுதியே அப்படியே ஒளிமயமாய் பிரகாசமாக இருப்பதாக அன்றைக்கு அந்த வரலாற்று குறிப்புகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒளிமயமாக அந்த ஏரியா இருக்குமா. இறுதி நாள்களில் பெண்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் வந்து பார்க்கும்போது அது 15 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 15 படிக்கட்டுலையுமே ஒவ்வொரு படிக்கட்டுலையும் 15 திருப்பாடல் பாடுவாங்க. பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு படிக்கட்டில் நின்று 15 திருப்பாடலையும் பாடுவாங்களாம். 15 படிக்கட்டுலையும் நின்று பாடுவாங்க. எதுலேருந்து எதிர்வார திருப்பாடல் 120 134 வரை இருக்கிற அந்த திருப்பாடல்களை எல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டே இறைவனுடைய அந்த மகிமையை நோக்கி ஒளியை நோக்கி செல்வார்களாம். இவ்வாறு மக்கள் ஒளி வெள்ளத்தில் அவர்கள் தன்னையே மறந்து ஜெபிக்கிற அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம். என்ன சொன்னார், நானே உலகின் ஒளி, உலகின் ஒளி நானே. யோவான செய்தி 8:12 இருக்கிற அந்த பகுதியை இந்த இடத்துல சொன்னார். இன்றைக்கி நீங்கள் ரெண்டு வார்த்தை இன்றைக்கி இந்த மறையுறை மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வாருங்கள், என்னோட நம்பிக்கை கொண்டு பருகட்டும் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ வெயிட்டான வார்த்தை. அதை சொன்னதுக்கு இந்த தண்ணீர் சடங்கு தான் காரணமாக இருந்திருக்கிறது. உலகின் ஒளி நானே அப்படின்றது எவ்வளோ ஒரு மகத்துவமான நம்பிக்கை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை சொல்கிறதுக்கும் இந்த கூடார திருவிழா நடைபெற்ற இன்னொரு சடங்காக பார்க்கப்படுகிற இந்த ஒளி சடங்கு ஒரு காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு விழாவுக்கு தான் ஏசப்பா மறைஞ்சு களவாணிப்பையை போல போக வேண்டிய ஒரு சூழல்னு பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் அவ்வளோ தூரம் அவர் மீது எதிர்ப்பு இருக்கிறது, நல்லவர்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறது இன்றைக்கி இல்லைங்க, அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. நல்லதுக்கே காலம் இல்லையா, இன்றைக்கி சுரம் இல்லையா, அன்னைக்கும் அந்த காரியம் அன்றைக்கு அப்படியே தான் நடப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த எருசலேம் நகரத்தில் இயேசுவை மீட்பராக பார்ப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் மனசு வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மீட்பர் அரண்மனையிலிருந்து வருவார், அல்லது வானத்திலிருந்து வானத்தை பிளந்து கொண்டு இயற்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு செயல்பாடாக மீட்பர் வருவார் என்று எதிர்பார்க்கிற பொழுது, ஒரு பெண்ணிடம் பிறந்து ஒரு மகனாய் வளர்ந்து நண்பர்களோடு சகோதரர்களோடு வாழக்கூடிய ஒருவரை அவர்களால் எப்படி செய்ய முடியல அப்படின்னா, மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் மெஸ்ஸியாவுக்குரிய எல்லா வார்த்தைகளையும் இயேசு சொல்கிறார் என்ற பொழுது, அவர் மெஸ்ஸியாவாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார், அல்லது மெஸ்ஸியாவாக நடிக்கிறார் அப்படின்றதான் யாரோட எண்ணமாக இருந்துச்சு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதைத்தான் இன்றைய வாசகத்தினுடைய பிற்பகுதி நமக்கு சொல்லுகிறது. எருசலேம் நகரத்தில் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியாவா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய விதத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு விதமான மன கலக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் இவருடைய குரலை அறிந்தவராக சொல்லுகிறார். இயேசு உரத்த குரலை, நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரே உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்று தன்னை முழுமையாக பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி ஒரு சின்ன காரியம், ஏன் இந்த சீடர்களால் இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டுகொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு மனசில் படுற முதல் காரியம் ஆங்கிலத்தில் இந்த ப்ரெஜுடிஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முற்சார்பு எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அவங்களாம் நினச்சிட்டாங்க மெஸ்ஸியாலாம் இப்படி தான் இருப்பார், மெஸ்ஸியா இந்த ஒரு ஆங்கிளில் இந்த ஒரு காலச்சூழ்நிலை நிலையில் இந்த ஒரு தோற்றத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு இயற்கைக்கு மத்தியில் பிறப்பார் அவங்களாம் நினச்சிக்கிட்டதுனால உண்மையை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. நானே உலகின் ஒளி, வானே வாழ்வு, நானே வழி எல்லாம் சொன்னாலும் கூட, பட் தேர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் ஹீஸ் ஜீசஸ், ஹீஸ் அ மெஸ்ஸையா அப்படின்றத கண்டுகொள்ள முடியவில்லை. ப்ரொஜுடிஸ் ஐடியாஸ் எல்லாம் அவர்களுக்குள் இருக்கிறது. இந்த தவஸ் காலத்தில் நம்ம நிறையா தவ முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க இல்லையா, உங்களுடைய முற்சார்பான எண்ணங்களை நாம் கொஞ்சம் தகர்த்தெறிந்தால், அல்லது முற்சார்பான எண்ணங்களை நாம் உதறி தள்ளினால் உண்மையில் இறைவன் மாட்சி பெறுவார் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கலாம். இரண்டாவது, எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இயேசு தன்னுடைய பயணத்தில் ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. திருவிழாவுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, ஆனால் போகிறார். அங்கே பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இழிவாக பேசினால் அவர் காதுபட அவரை பற்றி கருக சொன்னாலும் கூட அவர் தன்னுடைய இலக்கு தெளிவாக இருந்தது. எதை குறித்தும் அவர் யோசிக்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, இலக்கு தெளிவாக இருந்தது. நான் எங்கிருந்து வந்தேன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அதை யாராவது ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க, ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, நம்ம லைட்டாக யோசிப்போம், தொடர்ந்து நாலஞ்சு பேர் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களே, நமக்கே போயிருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நான் இப்போ பூசம் இன்றைக்கி நான் பூசம் முடிச்சுட்டு நான் என்னோடய அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமராமேன் தம்பி கேட்குறாரு, என்ன ஃபாதர் நேற்று நல்லா இருந்தே இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு நான் பதில் சொல்லுவேன், ஓரளவு சொல்லிடுவேன். வெளியில் போகிறேன், இந்த கோயில் கூட்டுற அம்மா வெளில நிற்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, என்ன பார்த்தா ஒரு மாதிரி முகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவன் தம்பிகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியில் போகும்போது லைட்டாக தொட்டு பார்ப்பேன், அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது ஆள் போகும்போது கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாலாவது ஆள் கேட்கும்போது வச்சுக்கோங்களேன், நேராக ரூமில் போனோன்னே பெட்டில் படுக்கத்தான் தோணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான், நம்ம எரியாமே நமக்கு ஐயோ நம்ம உண்மையிலே உடம்பு இல்லாமல் இருக்கமா அப்படின்னு தோணிடும். பார்த்துக்கோங்களேன், நல்லா இருக்கிற என்ன நாலு பேர் போகிற வழியில் கேட்டாவே எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய சைக்கிக். ஆனால் ஜீசஸுடைய சைக்கிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஊரோட எதிர்த்து பேசுகிறாங்க, ஊரோட அவரை பற்றி தவறாக தான் சொல்கிறாங்க, இவர் மெஸ்ஸியாவாக இருக்க முடியாதுங்க, இவர் எப்படிங்க மெஸ்ஸியாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கொல்லக்கூடிய அளவுக்கு தேடினாலும் கூட இலக்கு தெளிவாக இருந்தது. இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றினார். ரெண்டு காரியங்களை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் முற்சார்பு எண்ணமில்லாத பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்ணிருந்தும் நாம் குருடலாக மாறிவிடுவோம். இலக்கு தெளிவுள்ள பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுக்கிறார். இலக்கு தெளிவாக இல்லை என்று சொன்னால் கண்ணிருந்தும் குருடர்களாக நாம் மாறிவிடுவோம். இன்றைக்கு கூடார திருவிழாவை கொண்டாடுகிற இயேசுவோடு இணைந்து இந்த தண்ணீர் சடங்கு, ஒளி சடங்கு, இதனுடைய முக்கியத்துவத்தையும் கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒளியாய் உலகத்திற்கு வந்த இறைவனை நம் உள்ளத்தில் ஏற்க இறையருள் வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.